அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
தவக்காலம் நான்காம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
ஏழை மக்கள் குடிசையிலே நிதம் இறந்திடும் வரியோர் கைகளிலே, ஏழை மக்கள் குடிசையிலே நிதம் இறந்திடும் வரியோர் கைகளிலே, பசியின் பிடியில் இருக்கின்றேன், பசியின் பிடியில் இருக்கின்றேன், என்னை பார்த்திட உங்களை அழைக்கின்றேன். கண்ணீர் விழிகளிலே மனம் விம்மி சிதறிடும் அழுகையிலே, வீங்கிய கண்ணீர் விழிகளிலே மனம் விம்மி சிதறிடும் அழுகையிலே, விடுதலை தேடி இருக்கின்றேன், விடுதலை தேடி இருக்கின்றேன், உங்கள் விழிகளை திறந்து நோக்குங்கள். பூவிரிச்சோலை எழிலினிலே ஒரு புன்னகை குழந்தை இதழினிலே, பூவிரிச்சோலை எழிலினிலே ஒரு புன்னகை குழந்தை இதழினிலே, ஆலய வாயிலில் இருக்கின்றேன், ஆலய வாயிலில் இருக்கின்றேன், என்றும் அன்பர் உங்களை அழைக்கின்றேன், அன்பர் உங்களை அழைக்கின்றேன், அழைக்கின்றேன், அழைக்கின்றேன்.
முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 1-6-7 மற்றும் 10-13 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லெகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோன்றியதையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் சுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆளனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 23.
வாசகம். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 8-14 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கின்றீர்கள். ஆகவே ஒளிபெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கின்றது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படும் போதெல்லாம் ஒளிமயமாகின்றது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
வல்லமை தாராயோ சிலுவையே, என் சுமை சுமக்கவும் உலகினை ஜெயிக்கவும். வல்லமை தாராயோ.
நற்செய்தி வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 9, வசனங்கள் 1:6-9, 13-17 மற்றும் 34-38 முடிய.
அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்தபோது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவர்களுடைய கண்ணில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான்தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடமிருந்து, உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லிக்கொண்டு அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசி கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 4 ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு குடும்பத்தில் கார் ஒன்று வாங்க விரும்பினர். வாங்கப்பட இருக்கும் காரை பற்றி விற்பனையாளரிடம் கீழ்கண்ட நபர்கள் கீழ்கண்ட கேள்விகளை கேட்டார்கள். குடும்ப தலைவர், இந்த கார் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? அடுத்து மகன், இந்த காரை ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எத்தனை கிலோமீட்டர் வரையிலும் ஓட்டலாம்? அடுத்து மகள், காரினுள்ளே கண்ணாடி இருக்கிறதா? அழகு சாதன பொருட்களை வைக்க தகுந்த இடம் உள்ளதா? அடுத்து குடும்ப தலைவி, காரில் காய்கறிகள் வைப்பதற்கான வசதிகள் உள்ளனவா? இவர்கள் கார் வாங்கப் போவதை கேள்விப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரரோ, கார் வாங்குவதற்கு தேவையான பணத்தை இந்த பாவி எங்கே கொள்ளையடித்தானோ என்றாராம். ஒரு காரியத்தை தங்களின் விருப்பு வெறுப்பை பொறுத்து பல கோணங்களில் அணுகுவது மனித இயல்பு. சமூக மற்றும் தனி மனித பிரச்சனைகளை நாம் அணுகும் விதமும் அவ்வாறே இருக்கிறது. இவற்றில் சில அணுகுமுறைகள் சரியானவைகளாகவும் மற்றும் சில அணுகுமுறைகள் தவறானவைகளாகவும் இருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசக பின்னணியில் ஒரு பிரச்சனையை, அதாவது கண் தெரியாதவரின் கண் தெரியாத நிலை மற்றும் குணம் பெற்ற நிலை, பல்வேறு கோணங்களில் அணுகிய பல்வேறு மனிதர்களை பற்றி சிந்திப்போம். இவர்களிடம் காணப்பட்ட தவறான அணுகுமுறை நம்மிடமும் காணப்பட்டால் அவற்றை களையவும் சரியான அணுகுமுறைகளை நமதாக்கவும் முயற்சி செய்வோம். முதலாவதாக சீடர்கள். கண் தெரியாதவரை பார்த்தவுடன் சீடர்கள் கேட்ட கேள்வி, ரவி, இவர் பார்வையற்றவராக பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்பது. இது கண் தெரியாதவரை பற்றிய கேள்வி என்றாலும் இக்கேள்வியினால் கண் தெரியாதவரின் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. இது ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட தத்துவார்ந்த கேள்வியாக இருக்கிறது. வாழ்வில் தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக இல்லை. இன்றைய சூழ்நிலையில் மக்களின் வாழ்வை மாற்றாத, அவர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தாத அறிவுபூர்வமான சிந்தனைகளும் அணுகுமுறைகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. அதிகம் தெரிந்தவர்கள் அறிவாளிகளாக கருதப்படுகின்றனர். ஆனால் அவர்களின் அறிவினால் அவர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் சிறிதும் பயனில்லை என்பது நிதர்சன உண்மை. ஆகாயத்தில் பாராசூட்டில் பறந்து பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று வேகமாக வீசிய காற்றின் காரணமாக தனக்கு பழக்கமில்லாத முற்றிலும் புதிய இடத்தில் தரையிறங்க வேண்டியிருந்தது. எந்த இடம் என்று தெரியாமல் திணறிய அவர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவரிடம், நான் இப்போது இருப்பது எந்த இடத்தில் என்று கேட்டாராம். உடனே அவர், நீங்கள் இருப்பது பயிர் செய்யக்கூடிய ஒரு விவசாய நிலத்தில் என்றாராம். உடனே பாராசூட்டில் இறங்கியவர், நீங்கள் ஒரு அறிவாளியா என்று கேட்க மற்றவர், ஆம், எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று பதில் கேள்வி கேட்டாராம். அதற்கு பாராசூட்டிலிருந்து குதித்தவர், நீங்கள் சொல்லும் செய்தி முற்றிலும் உண்மையானது, ஆனால் கொஞ்சங்கூட வாழ்க்கைக்கு பயன்படாதது என்றாராம். சீடர்கள் கேட்ட கேள்வியைப் போலவே இன்றைய அறிவு பெருக்கமும் கல்வி முறையும் மக்களின் வாழ்விலிருந்து விலகியதாக, வாழ்வில் தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்தாத ஒன்றாக இருப்பதை மறுக்க முடியாது. வாழ்வின் பிரச்சனைகளுக்கு இவை எந்த பதிலையும் தருவதில்லை. இத்தகைய அணுகுமுறையால் எந்த பயனும் இல்லை என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி. அடுத்து பெற்றோர். கண் தெரியாதவரின் பெற்றோருக்கு தன் மகன் கண் தெரியாதவராக இருந்ததும் அவருக்கு இயேசுதான் பார்வை கொடுத்தார் என்பதும் தெளிவாக தெரியும். ஆனால் யூதர்களுக்கு பயந்து தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒதுங்கிக் கொண்டனர். பிரச்சனைகளை கண்டும் காணாதது போல நமக்கேன் வம்பு என்று சொல்லி கொண்டு ஒதுங்கியிருக்கும் கூட்டத்தின் பிரதிநிதியாக இப்பெற்றோர் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றனர். தங்களை சுற்றி நடைபெறும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் பணியிலும் தங்களால் ஈடுபட முடியும் என்பதை உணர்ந்திருந்தாலும் பயத்தினால் கோழைகளாக ஒதுங்கியிருக்கும் மனநிலை நம்மிலும் உள்ளதா என்று நம்மையே சுய ஆய்வு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இந்த அணுகுமுறையும் தவறு என்பதை எடுத்துரைக்க வேண்டுமோ? அடுத்து பரிசேயர்கள். நாங்கள் நல்லது எதுவும் செய்ய மாட்டோம், நல்லது செய்பவர்களை குறை கூறாமலும் இருக்க மாட்டோம் என்பது பரிசேயர்களின் அணுகுமுறை. கண் தெரியாமல் துன்பப்பட்ட மனிதனுக்கு பரிசேயர்கள் எந்த உதவியும் செய்ததாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்வை தருகின்ற ஒரு மாபெரும் புதுமையை இயேசு செய்திருக்கின்றார். இதை பாராட்டாமல் குறை கூறி அவரை தண்டிக்க பரிசேயர்கள் முயற்சி செய்கிறார்கள். நாம் நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நல்லது செய்பவர்களுக்காவது உதவி செய்வோம் என்ற மனப்பான்மை அருகி கொண்டு வருவதை பரிசேயர்களின் இந்த அணுகுமுறை சுட்டி காட்டுகின்றது. நம்முடையே நல்லது செய்பவர்களை விட குறை கூறுபவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருவது துரதிருஷ்டமானது. குறை கூறுபவர்கள் உலகத்தை முன்னோக்கி செலுத்துபவர்களை கூட பின்வாங்க செய்கிறார்கள். இப்படிப்பட்ட குறை கூறும் போக்கு நம்மிடம் இருந்தால் அவற்றை தவிர்த்து வாழ அழைக்கப்படுகின்றோம். கனிகளை விட்டுவிட்டு முட்களை சாப்பிடும் ஒட்டகத்திற்கு சமமானவர்கள் குறை கூறுபவர்கள் என்பதை உணர்வது அவசியம். இறுதியாக இயேசு. மேற்கூறப்பட்ட தவறான அணுகுமுறைகளுக்கு மத்தியில் சரியான அணுகுமுறையை கடைபிடித்த ஒரே நபராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சென்ற இடமெல்லாம் நன்மையானதும் மேன்மையானதும் தவிர வேறு எதையும் விட்டு செல்லாத அணுகுமுறை அவருடையது. பல்வேறு விதமான மனிதர்கள் பல்வேறு விதமான குறைகளை கண்டுபிடித்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். நல்லது செய்தாலும் குறை கூறப்படுவாய், தீயது செய்தாலும் குறை கூறப்படுவாய். எனவே நல்லதே செய்து குறைகளை பெற்றுக்கொள் என்பதே இயேசுவின் வாழ்க்கை தத்துவமாயிருந்தது. இயேசுவின் அணுகுமுறை வாழ்வை பாதிக்கின்ற அணுகுமுறை மட்டுமல்ல, வாழ்வை தரக்கூடிய, அவ்வாழ்வை நிறைவாக தரக்கூடிய அணுகுமுறை. வறட்டுத்தனமான சீடரின் அணுகுமுறையும் பயன் தராத பெற்றோரின் அணுகுமுறையும் பாதகமான பரிசேயர்களின் அணுகுமுறையையும் நம்மை விட்டு அகலட்டும். இயேசுவின் அணுகுமுறை நம் இயல்பாக மாறட்டும்.
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார், உறவின, நண்பர்கள் எல்லோர் மேலும் திறமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள், ஏழைகள், வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நம் பார்வை திரும்பாதோ, நெஞ்சீரக்கம் அரும்பாதோ, கொஞ்சம் பார்வை திரும்பாதோ.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.